அருமைய ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சபை அறையாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து சொல்லும் போது அந்த கருத்தை நான் புரிந்து கொள்ளாவிட்டால் எந்த பிரயோஜனமுமே இல்லை. உதாரணமாக அன்புக்கூறு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார், நாம் அன்பாயிருக்க வேண்டும். ஆனால் அதே தேவன்தான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறதில் நீ அன்பு கூறுகிறால் அதில் என்ன பிரயோஜனம் என்று கேட்கின்றார். புறஜாதிகளும் அப்படித்தானே செய்கின்றார்கள், பாவிகளும் அதைத்தானே செய்கின்றார்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறிடத்தில் நீ அன்பு கூறுவதாக இருந்தால் அது தேவனுடைய அன்பு அல்ல. ஏன்னா இதில் ஒரு கடினமான ஒரு காரியம் இருக்கின்றது. அன்பு என்பது தேவனிடத்திலிருந்து அருளப்படுகிறது என்பது எல்லாருமே நாம் நம்புகிறவர்கள் இங்கு இருக்கின்றோம். ஆனால் அதே அன்பைத்தான் ஆண்டவருக்கு எதிராளியாகிறவன் எப்படி பயன்படுத்துவான் என்றால், என்னை நேசிக்கிறவர்களிடத்தில் நான் நேசிப்பேன், அது தேவ அன்பு அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை நேசிக்கிறவர்களிடத்தில் நான் நேசிப்பது என்று சொல்லுவதை ஆண்டவர் சொல்லுகிறார். பாவிகளும் அதைத்தானே செய்கிறார்கள். நீங்கள் விசேஷித்து எதுவுமே செய்யவில்லையே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுவார், உன் சத்துருவை நீ சிநேகிப்பாயாக. ஆண்டவருடைய அன்பு எதில் விளங்க வேண்டும் என்று நீங்கள் பார்க்கும்போது, எனக்கு சத்துருவை எதிரியை நான் காணும்போது அவனிடத்தில் நான் அன்பு கூறுவதை வைத்துதான் தேவனுடைய அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் வேத புஸ்தகத்தில் இன்னொன்று இருக்கின்றது, ஒரு மனம், ஒன்னஸ். இந்த ஒரு மனம் என்று சொல்லுவதை வேத புத்தகத்திலே நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 30:12 ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒரு மனதை ஏற்படுத்துவது தேவனுடைய கரம். தேவனுடைய கரமே ஒரு மனதை ஏற்படுத்துகிறது. அப்ப ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம், சிலர் ஒரு மனதோடு சேர்ந்து புதிய பாட்டில் பவுலை கொலை செய்யும்படி பாய்ந்தார்கள். இது தேவனுடைய கரம் ஏற்படுத்தின ஒரு மனப்பாடா? யோசேப்பை குழியிலே தள்ளுவதற்கு எல்லா சகோதரர்களும் 10 பேரும் ஒரு மனதோடு அதை செய்தார்கள். இது தேவன் அருளுகின்ற ஒரு மனப்பாடா என்று பார்த்தால் இல்லை. எனவே தான் நான் சொல்லுகின்றேன், இன்று அன்பு என்று சொல்லுவது எப்படி திரித்து இன்று நாம் இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அது தேவனுடைய அன்பு அல்ல. அதுபோல தேவன் தான் ஒரு மனதை ஏற்படுத்துகிறவர், அதில் சந்தேகம் இல்லை. வேதவசனம் அழகாக சொல்லுகின்றது, தேவனுடைய கரமே ஒரு மனப்பாட்டை ஏற்படுத்துகிறது. அப்படியானால் எதில் ஒரு மனம் தேவை? அல்லது தேவன் எனக்கு அருளுகின்ற ஒரு மனம் என்று சொல்லும் போது அதை எப்படி நான் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும்? மற்றவர்கள் அதை எப்படி என்னிலே காண முடியும்? சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஏனென்றால் பெந்தேகொஸ்தே நாளிலே தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக காணப்பட்ட காரணம் என்னவென்றால், ஒரு மனதோடு 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடி ஜபித்தார்கள். 120 பேர் ஒரு மனதோடு காணப்பட்டார்கள். ஆண்டவருடைய வல்லமை விளங்கியது, அற்புதம் நடந்தது. வேத புஸ்தகத்திலே இன்னொன்றை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நாம் வாசித்த இந்த பெந்தேகொஸ்தே நாளில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் பல பாஷை என்று இருக்கின்றது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதையும் அந்நிய பாஷையும் நீங்கள் பிரித்து காட்ட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பற்பல பாஷையை பேசின போது பேசினவர்கள் யார்? பேதுருவை போன்றவர்கள், தேவனுடைய விசுவாசிகள், பரிசுத்தவான்கள். கேட்டவர்கள் யார்? எல்லாருமே அவ்விசுவாசிகள். கேட்டவர்கள் விசுவாசிகள் அல்ல.
ஆனால் அவர்கள் கேட்டது எப்படி கேட்டார்கள்? அரபியர் அரபி பாஷையில் கேட்டார்கள். இன்னும் நாம் பாசிக்க கேட்டோமே, மேசர் எமோரியர் எல்லாருமே அவரவர் பாஷையிலே அவிசுவாசிகள் கேட்டார்கள். ஆனால் அந்நிய பாஷை குறித்து வேத புத்தகத்திலே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரே அதிகாரம் 1 கொரிந்தியர் 14 ஒரே ஒரு அதிகாரம் தான் அந்நிய பாஷையை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறது. அதுல பவுல் என்ன சொல்லுவார்? நீ அந்நிய பாஷையை பேசுகிறது உண்டானால் சபையில நீ பேசாதே. காரணம் என்ன? ஒரு அபிசுவாசி வருவானே அவனால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இதையும் பெந்தேகொஸ்தே நாளிலே நடைபெற்றதையும் ஒன்றுபடுத்தி பேச இன்றைக்கு பார்த்தீர்களேனால் மெஜாரிட்டி கிறிஸ்டியன் நினைப்பது பெந்தேகொஸ்தே நாளிலே நடைபெற்றது அந்நிய பாஷை என்று இல்லை. அதனால்தான் நான் இதை திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன், என்னன்னா ரொம்ப கவனமாக இல்லாவிட்டால் நீங்களும் நிச்சயமாக பட்சிக்கப்படுவீர்கள். அங்கு அவிசுவாசி கேட்டான், அதை புரிந்து கொண்டான். தேவனுடைய மகத்துவங்களை அவன் பாஷையிலே கேட்டான். ஆனால் அந்நிய பாஷை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்லுவார், ஒரு அவிசுவாசி வருகிறான், அவனுக்கு நீங்கள் சொல்லுவது புரியாது என்று சொல்லுவார். அது புரியவில்லை, விசுவாசிக்கும் புரியாது. அதனால தான் பவுல் சொல்லுவார், எப்பா அப்படி உனக்கு ஒரு வரம் இருக்குமே ஆனால் சபையில பேசாத, நீ வீட்டுல போய் தனியாக உட்கார்ந்து உன் கர்த்தரோடு கூட நீ அதை பேசு என்று சொல்லுவார். அந்த வார்த்தைக்கு கூட என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை ஆனால் நான் தேவனுடைய அருளை பெற்றுக் கொள்வது எப்படி? ஆனால் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் அப்படிப்பட்ட கர்த்தர் சொல்லுகிறார் சபையில் பேசாதே, சபையில் பேசுவேன் என்று நினைக்கிற நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக நிற்கவில்லையா? இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பெரும் பகுதி என்ன நினைக்கிறோம் என்றால் என்ன நேசிக்கிறவங்களை நான் நேசிக்கணும், விசுவாசிக்கு நான் உதவி செய்யணும், விரோதி சபிக்கப்படணும், இது தேவ சித்தம் அல்ல. அப்படி நான் செய்வேனேயானால் நான் தேவனுடைய பிள்ளையும் அல்ல. ஒரு மனம், யோசேப்பை குழியில் தள்ளுவதற்கு இருக்கின்ற ஒரு மனம் தேவன் அருளுகின்ற ஒரு மனம் அல்ல. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற அன்பு களங்கமற்று காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு தருகின்ற ஒரு மனம் அது வல்லமையுள்ளது. ஒரு மனம் என்று சொல்லும்போது வேத புஸ்தகம் அழகாக சொல்லுகிறது, இருவர் ஒருமித்தால் ஒளிய சேர்ந்து நடந்து போக முடியாது. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுவார், இருவர் ஒரு மனப்பட்டு உலகத்தில் இருந்து கொண்டு தேவனை நோக்கி எதை கேட்டாலும் அதை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஒரு மனம் என்று சொல்லுவது அவ்வளவு பவர்ஃபுல், பார்த்துடுங்க. ஆண்டவர் 120 பேர் ஒரு மனமா இருங்கன்னு சொல்லல, ரெண்டு பேர் இருந்தாலே கர்த்தர் சொல்லுகிறார் அற்புதங்கள் நடக்கும். தேவன் சொல்லுகிறார் அந்த ஜபங்களை நான் கேட்பேன். இன்னைக்கு கணவனும் மனைவியுமாக இருக்கும்போது ஒரு மனதோடு தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்களே ஆனால் வல்லமை விளங்கும். அப்ப சார், இந்த சகோதர இந்த ஒரு மனதை எதுல எல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டும்? வேத வசனத்திலிருந்து சிலதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல எதெல்லாம் உங்களுக்கு புரிகிறதோ அதை நிச்சயமாக செய்யுங்க, புரியாதது பரவாயில்ல, புரிகிறதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால் இங்கு விதைக்கப்படுகிற நான் வசனத்துலதான் உங்களோட பேசுவேன். இந்த வசனம் நல்ல நிலத்துல விழுந்துருச்சுன்னு வைங்களேன், அது நிச்சயமாக வெறுமையாக போகாது. என்ன செய்யும்? 30, 60, 100 மடங்கு அது பலன் கொடுக்கும். பாத்துனீங்க, வசனம் இல்லாததை சொல்லும் போது உங்களுக்கு பரவசம் வரலாம், ஓ அற்புதம், பயங்கரமான ஒரு பரவசத்தை ஏற்படுத்தலாமே, ஆவியிலே எதுவும் நடக்காது. ஆனாலும் இதை நம்ம கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, இப்ப ஒரு மனதோட இருந்துட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாரும் சபிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஜபிக்கிறோம்னு வச்சுட்டீங்களேன், எவ்வளவு வல்லமை இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே சேர்ந்து ஜெபிப்போம். காரணம் என்ன? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவன் அழிய வேண்டும். ஒரு மனம், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்வோம், ஜெபிப்போம், வல்லமை இருக்கும். ஆனா தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் என்ன அழகா சொல்ற பாருங்க, உங்களை சபிக்கிறவர்கள ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்,
ஆதி திருச்சபை ஜெபித்தது, பவுல அப்போஸ்தலனுக்காக ஜெபித்தது. ஜெபித்த போது கர்த்தர் பவுலை தடுத்து நிறுத்தினார். அந்த தேவன் என்றும் ஜீவிக்கிறார். ஆனால் நமது வாழ்க்கையில தான் அன்பா என்ன சிநேகிக்கிறவங்களே என் குடும்பம் இப்படி என்று நாம் இருக்கிறதுனால அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை. ஒரு மனம், அழிவுக்கு ஒரு மனம், சபிக்க ஒரு மனம். இல்லைங்க, என்னுடைய விரோதி நான் நேசிக்கணும், அந்த ஒரு மனம் நமக்கு வேண்டும். சார், வேத வசனத்துல இந்த ஒரு மனம் ஒரு திருச்சபையில, திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு எப்படி இருக்க வேண்டும், அதை பெருசா சொல்லல, இந்த வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது பாருங்களேன், பேதுரு சொல்லுவார் இந்த ஒரு மனதை பற்றி. ஒன்று பேதுரு 3:8-9 வசனங்கள்ல பேதுரு என்ன சொல்லுவார்னா, எப்பா நீங்க ஒரு மனப்பட்டவர்களாக என்ன செய்யணும்னு சொன்னா, இரக்கம் செய்வதில் ஒரு மனப்பாடு. நான் உங்களை சவால் விட்டு பேசல, ஆனா ஒரு கணவன் மனைவியாக உட்கார்ந்து உங்களுக்கு தெரியாத ஒரு ஊர்ல உங்களுக்கு தெரியாத ஒரு நபருக்கு உதவி செய்வதற்கு நீங்க ரெண்டு பேரும் பேசி பாருங்க. கணவன் 100 சொல்லுவாங்க, மனைவி. நான் ஏன் இதை சொன்னேன்னா, மனைவிகளுக்குள்ள ஒரு குணம், என்ன குணம், நீதிமொழிகள் 31 சாலமன் ஞானி சொல்லுவார், நன்மை செய்கிறதுக்கு அவங்களுடைய கரம் என்ன செய்யுமா, நீட்டப்படுமாம். இல்லையோ சகோதரிகள் இருக்கிறீங்க, நல்லா கவனிச்சிருங்க, சிறுமையானவர்களுடைய கரங்களை அவங்க என்ன செய்வாங்க, பலப்படுத்துவாங்க. அப்ப சரி, புருஷன் 100 மனைவி எவ்வளோன்னு சொல்லுவாங்க, மனைவியிலே கேட்கிறேன், ஞாபகத்தில் வச்சுடுங்க, மனைவி என்ன சொல்லணும், வேத வசனத்தின்படி பாத்தீங்கன்னா இறக்க குணம் யாருக்கு அதிகம், கொஞ்சம் உட்கார்ந்து பேசி பாருங்க ரெண்டு பேர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லட்ட வேண்டாம், உங்களுக்கு விரோதியாக்கு இருக்கிற ஒருவன் உங்க குடும்பத்தை ரொம்ப வெறுக்கிறான், அவனுக்கு உதவி செய்யணும். கணவன் மணி உட்கார்ந்து பேசி பாருங்க. ஒரு மனம் இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார், இறக்க குணத்தில் ஒரு மனம் வேண்டும். சார், மன உருக்கத்தில் ஒரு மனம் வேண்டும், இணக்கம் ஒரு மனம் வேண்டும், விட்டு கொடுக்கிறதுல ஒரு மனம் வேண்டும். இதைத்தான் பேதுரு சொல்லுகின்ற. அப்படி ஒரு திருச்சபை இருக்குமையானால் அந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை. அதிலே அவர் இன்னொன்னு சொல்லுகிறார், என்னவென்றால் தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்க ஒரு மனம். யாராவது இன்னைக்கு ஒரு தீமை செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு மனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் அதை செய்யக்கூடாது. தீமைக்கு தீமை செய்வது நம்முடைய காரியம் அல்ல, அது யார் பார்த்துக் கொள்வார், தேவன் பார்த்துக் கொள்வார். அவர்களுக்காக ஜபிக்க ஒரு மனம், உதாசீனத்துக்கு உதாசீனம், ஐயா இத்தனை தூரம் நான் அன்பு கூறுகிறேன், அவன் பாரு மௌனமாக இருக்கிறான், அவனை நான் தள்ளிவிட வேண்டும் என்கிற எண்ணம் வறுமையானால் அது ஒரு மனம் அல்ல. பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜபிப்போம், விசாரிப்போம், செல்லுவோம், அவர்களோடு பேசுவோம். திருப்பி சொல்றாரு பேதுரு, அதே வசனத்துல சொல்லுகிறார், என்னன்னு சொன்னா, அப்படிப்பட்ட நபர்களை தீமைக்கு தீமை செய்யாதபடி ஆசீர்வதிப்பதற்கு ஒரு மனம் தேவை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த திருச்சபை சிலராக நாம் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறதெல்லாம் என்னவென்றால், இரக்கம் பாராட்டுவதில் நம்மில் ஒருவன் பலவீனப்படுவானேயானால், ஒருவளை நமக்கு தெரியாதவர்கள்தான், மக்கதூனிய திருச்சபையை போல, எருசலேம் திருச்சபையை போன்று எத்தனையோ திருச்சபைகளிலே இன்றைக்கு பலவீனத்தோடு இருப்பார்களேயானால், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும்போது இரக்க குணத்திற்கு ஒரு மனதோடு இருக்கும். சரி, பவுல் சொல்வர் ரோமர் 15:5-6 வசனங்கள்ல பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு மனதோடு இருப்போம். பவுலுடைய காலத்துல நடைபெற்ற சம்பவங்கள் நிறைய உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரிந்திருக்கும். தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன, இன்னைக்கு என்னுடைய பலவீனத்துல கஷ்டத்துல எனக்கு ஒரு ஆள் உதவி செய்யறாங்கன்னு வச்சுட்டீங்களேன், உதவி செய்யறாங்க. நான் உங்களுக்கு நன்றியுடையவனாக இருக்கணும், நன்றி கூறணும்னா. ஆனா அந்த சகோதரன் மூலமாக எனக்கு உதவி செய்யப்பட்டதற்காக நான் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் உங்க பிள்ளைகள் சுகமாக இருக்கின்றார்களா? கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு மனதோடு இருங்கள். உங்கள் சகல காரியத்திலையும் தேவன் உங்களை வாழ வைக்கின்ற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு நேரிடுகின்ற எல்லா தீமைகளிலும் ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படியாக ஒரு மனதோடு கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். யோபுவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்களில் உடன்படிக்கை பெட்டி கிடையாது, மோசை கிடையாது, ஆரோன் கிடையாது, ஆசாரியன் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆலயம் கிடையாது, ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். இந்த மூன்று நண்பர்களும் வந்து உட்கார்ந்துட்டு யோபுவை பார்த்து பல காரியங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. யோபு 13:13 யோபு சொல்லுவார் என்னன்னு சொன்னா, பீ குவாயட், கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. அந்த யோபு தான் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க ஐயா, என்னுடைய பாவங்களை எல்லாம் பட்டியல் போடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க ஏன் மௌனமாக்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அந்த ஒரு மகிமைப்படுத்துகின்ற ஒரு தன்மை, தேவன் எனக்கு எந்த தீமையை செய்தாலும் நான் கர்த்தரை விட்டு நான் விலகவே மாட்டேன். தேவனை மகிமைப்படுத்த ஒரு மனம் தேவை. யோபுவும் யோபுடைய மனைவியும் எடுங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு மனம் இருந்துச்சா? இல்ல. நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வருதுன்னு வைங்களேன், புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனம் வருமா? முதல்ல சொன்ன சமயம் எனக்கு காது நல்லா இருந்தது, இப்ப நீங்க சொன்னது எனக்கு கேட்கல, இல்லைன்னா நீங்க எதுவுமே சொல்லலன்னு அர்த்தம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை மையமாக கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளதுங்க. ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும். யோபு என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தருடைய கரத்திலும் நன்மை பெற்றனாம், தீமையையும் அனுபவிக்க வேண்டாமோ? அந்த தீமையை கூட அவன் பிசாசுக்கு அந்த மகிமையை கொடுக்க விரும்பவில்லை. தேவனே, தேவனே வாழ்விலும் தாழ்விலும் கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு மனம் நம்முடைய திருச்சபைக்கு வேண்டும். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும், அதுக்கு ஒரு மனம் தேவை. பாருங்க, இன்னொரு சம்பவம் நடந்தது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 15 24-26 வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. திருச்சபை வளருகின்றது, பவுல் அப்போஸ்தலன் போகின்ற இடங்களில் எல்லாம் திருச்சபையை ஸ்தாபிக்கின்றார். இவர் போயிட்டு வரும்போது வேறு கொஞ்சம் பேர் போவாங்க, இயேசுவின் நாமத்திலே போவாங்க, கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆனா இது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தெரியாது, சீலாவுக்கும் பவுலோடு சேர்ந்த லூக்கா போன்றவர்களுக்கு தெரியாது. சிலர் போவாங்க, போய் யாரையெல்லாம் இவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றினார்களோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இவர்கள் உதவியாக இருந்தார்களோ, அவர்களிடத்திலே சென்று நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துவார்கள். அநேகர் விருத்த சேதனமும் பெற்றுக் கொண்டார்கள். அப்ப இத பவுல் கேள்விப்படுவார். கேள்விப்படும் போது பவுல் என்ன செய்வார் என்றால், இதை குறித்து அவர் ஒரு மனதோடு காணப்படக்கூடிய ஒரு சில சகோதரர்களை சேர்த்து ஜபித்து இவர்களை இதோ எருசலேமுக்கு அனுப்புவார். பேதுரு போன்ற தேவனுடைய அப்போஸ்தலர்களிடத்தில் இதை கொண்டு சொல்லும்படியாக அனுப்புவார். நல்ல கவனிங்க, கருத்து வேறுபாடுகள் வரும். இதை விடவுமா, நீங்களும் நானும் சபையை ஸ்தாபித்தோம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் பவுல் அப்படி இல்லை, பிரயாணங்கள் செய்து அவர் எங்குமே சபைகளை ஸ்தாபித்தார். எனவே தான் அவர் எபேசு திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்லுவார், உங்களிடத்திலே கிறிஸ்து பிறக்கப்படியாக பிரசவ வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுவார். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது கூட அவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்கும் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வறுமையானால் அவர்களை ஒதுக்கி செல்லக்கூடாது. அதைத்தான் பவுல் சொல்வார், பிரசவ வேதனைப்படுகிறேன். ஒரே ஒரு காரியம், கிறிஸ்து உங்களிலே பிறக்க வேண்டும். எல்லாத்தையும் கூட்டி ஜெபித்து அனுப்புகிறார். அனுப்பும் போது பாருங்க, பவுலிடத்தில் காணப்பட்ட அந்த பாரத்தை பாருங்களேன். நீங்க இப்படி வற்புறுத்துவது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்ல, வசனத்தை சொல்லி அவர் அனுப்புகின்ற நடைபெற்றது என்ன? ஆவியானவர் அசைவாடி பவுலும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஒரு மனதோடு கூட, இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வரவில்லை, பர்னபாவுக்கும் பவுலுக்கும் கருத்து வேறுபாடு வரவில்லை, ஒரு மனதோடு அனுப்பின போது ஆவியானவர் இடைப்பட்டு பேதுரு எழும்பி நின்று பேசுகின்றார். உண்மைதான், புற ஜாதிகளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை நான் கண்டேன் என்று சொல்லி அவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் என்று சொல்லத்தக்கதாக ஆவியானவர் கிரியை செய்ய காரணமாக இருந்தது என்ன? ஒரு மனம். வேத வசனத்திலே நிலைத்திருந்த ஒரு மனம். கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கு அது வசதியாக இருந்தது. இன்றைக்கு நம்ம பாருங்களேன், இது முதல் நூற்றாண்டு ஆனதுனாலே நினைக்கிறேன், இன்னும் 21ஆம் நூற்றாண்டு வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே நம்பிக்கை, எல்லாம் ஒன்று 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 தான் சொல்லியிருக்கு. பாருங்க, இன்னைக்கு ஞானஸ்நானத்தை வச்சு எத்தனை திருச்சபை பிரிந்து காணப்படுகிறது, விசுவாசத்தை வைத்து எத்தனை திருச்சபை பிரிந்து காணப்படுகிறது. இன்றைக்கு திருச்சபைகள் பிரிந்து 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 போய் கொண்டிருக்கும் போது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கருத்து வேறுபாடுகள் நீங்கத்தக்கதாக வேத வசனத்தை விசுவாசிக்கும்படி ஒரு மனதோடு இருங்க. இது நம்முடைய ஆலயத்துக்கு தேவைங்க. நாம் பிறந்ததெல்லாம் எந்த திருச்சபை என்று நான் சொல்ல விரும்பல, நாம் வளர்ந்தது என்று சொல்ல விரும்பல், யாருமே நீங்க சொல்ல வேண்டாம். வேத வசனத்தின்படி நாம் நிலை கொண்டு இருக்க வேண்டும். போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஆண்டவரை நேசிக்கிறேன் சொல்லிட்டு சபை சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவது ஒரு மனம் இல்ல. ஆண்டவரை நேசிக்கிறேன் என்கிறவன் ஆண்டவர் சொல்லுகின்ற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அதை அவர் சொல்றார். சரி, பிலிப் என்கிற ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருந்தார்ல, அவருடைய வாழ்க்கையில நடைபெற்றது பாருங்களேன். அப்போ சில 8:5-8 நாம் வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. விசேஷமாக எதுவுமே அவங்க செய்யல, ஒருமித்த மனதோடு பிலிப்பு சொன்னதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள், ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அவ்வளவுதான் நடந்ததுங்க. இது அவங்க செய்த போது ஆவியானவர் செய்தது என்ன தெரியுங்களா? அசுத்த ஆவிகள் அகன்று போன, சுகம் பெற்றார்கள், அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நான் மறுபடியும் திருச்சபைக்கு சொல்லுகிறேன், நாம் ஒரு மனதோடு தேவனுடைய வார்த்தைக்கு, கட்டுக்கதைகளுக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனதோடு செவி கொடுப்போமே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அசுத்தாவிகள் புறப்பட்டு போகுமாம், பிணியாணிகள் சுகம் பெறுவார்களாம், அந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷம் அடைந்த பட்டணமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான காரியம் நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில வேளை எத்தனை பேர் இதெல்லாம் மனசுல வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற நண்பர்கள் சிலர் நமக்கு தருகின்ற பிரச்சனையை வைத்துக் கொண்டு இந்த நண்பன் நண்பனா இல்லாம இருந்தாலே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஊழியங்களுக்கும் அது பாகுபாடு இல்லை, ஊழியத்திலும் அவ்விதமான எண்ணங்கள் வரும்பார்கள், முள்ளாக இருப்பார்கள் என்று சில வேளை நினைப்போம் நம்ம. ஆனா வேத வசனம் சொல்ற பாருங்க, ஒரு மனதனுடைய பவரை பாருங்களேன், வல்லமையை பாருங்களேன். அப்போ சில 5:12-14 வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது, பேதுரு யோவான் எல்லாரும் ஒரு மனப்பட்டு சாலோமன் மண்டபம், சாலோமன் மண்டபம் எருசலேம் ஆலயம் அது, அங்க அவங்க கூடியிருந்தாங்களாம். கவனிச்சுடுங்க, அவங்கள்ட்ட ஒரு மனம், ஒன்னஸ் கூடியிருக்கிறாங்க. அப்ப இவங்களை பிடிக்காத கொஞ்சம் உண்டு. அவங்க வேதவசனம் என்ன சொல்லு தெரியுமா? அவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. சிலவேளை ஒட்டு கேட்க கூட நமக்கு மனசு வரும் பாருங்க.
ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு மனதோடு கூட நாம் கூடும் போது ஒட்டு கேட்கிறவர்கள் கூட வருவதற்கு துணிவு இல்லாதபடிக்கு ஆவியானவர் செய்வாராம்.
இன்னொன்னு, கூடி வராதவங்க இவங்களுடைய ஒருமன பாட்டை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினதை பார்த்து திரளான ஸ்திரீகள் புருஷர்கள் திருச்சபையில சேர்ந்தார்களாம். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரு மனம் ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் தேவை. இந்த ஒரு மனதோடு நாம் இருப்போமே ஆனால் சேராதவர்களை ஆண்டவர் சேர்க்கவும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். இந்த ஒரு மனதோடு கூட நாம் இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இதை காண்கிறவர்கள் கர்த்தரை விசுவாசிப்பார்கள், திருச்சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். சரி, இன்னொன்று, ஒரு மனதை குறித்து வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 44-47 வரையிலும் வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. நிறைய விசுவாசிகளுக்கு ஒரு மனம் என்று சொல்லும் போது, ஊழியர்களுக்கு ஒரு மனம் என்று சொல்லும் போது, நம்ம பாக்கெட் அது தொடாத வரையிலும் ஒரு மனம் ஓகே தான். ஆனா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல, நம்ம காசுல, நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல தொடுமையானால் அப்பதான் பாருங்க, ஒரு மனம் இரண்டு மனம் எல்லாம் அப்பதான் தெரியும் இல்லையா. அதனாலதான் வேதவசனத்தில் அழகாக சொல்லப்பட்டு ஒரு மனம் வல்லமை உள்ளதுங்க. அப்போ சில 2:44-47 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனதோடு காணப்பட்டவர்கள் அவங்களுடைய அந்த ஆவிக்குரிய தன்மையினுடைய மேன்மையை பாருங்க, எல்லாத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஒரு மனதோடு காணப்பட்டவர்கள் விசுவாசிகள், எல்லாத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஒரு மனப்பட்டு காணப்பட்டவர்கள் தேவாலயத்தில் அனுதினமும் கூடினார்கள், தரித்திருந்தார்கள். ஒரு மனதோடு காணப்பட்டவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். ஒரு மனதோடு காணப்பட்டவர்கள் தேவனை துதித்தார்கள். ஒரு மனதோடு காணப்பட்ட இந்த ஜனங்களிடத்திலே ஆண்டவர் திருச்சபையை பெருக்கத்தக்கதாக 3000 பேரை சேர்த்துக் கொண்டார். நான் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், ஏதோ ஒரு இடத்துல வைத்து திருச்சபை காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டது, தன் பலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டது. நீ உழைக்கிறனா நீ தான் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டது. அதனாலதான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லுகிறார்கள். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொன்னால் எல்லாருமே அதற்கு அல்லேலூயா போடும் போது வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு மனப்பாடு என்று சொல்லுவது சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவிப்பது. ஒரு மனப்பாடு என்று சொல்லுவது தேவாலயத்திலே அணு தினமும் தனித்திருப்பது. ஒரு மனப்பாடு என்று சொல்லுவது வீடுகள் தோறும் அப்பம் பிட்பது. ஒரு மனம் இதுல விளங்கும் போது ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். திருச்சபையில ஆவியானவர் ஜனங்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். கடைசியாக வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போதுல 1 அதிகாரம் 14-15 ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, 120 பேர் கூடியிருந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவார் என்னன்னு சொன்னா, ஒரு மனதோட ஜபத்துல வேண்டுதல தரித்திருங்க, தரித்திருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், ஜபம் இல்லாத ஒரு குடும்பம் அது தேவனால் அனுப்பப்படுகிற தூதர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நோ, வி டோன்ட் நீட் யூ. நான் ஜபிக்காவிட்டால் நான் கர்த்தரிடத்தில் சொல்லுவது என்னவென்றால், நீர் எனக்கு தேவையில்லை. ஜபம் இல்லாத ஒரு திருச்சபை. ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்றால், எங்க பலத்தினால் நாங்கள் செய்வோம் ஐயா, நாங்க செய்கிறத மட்டும் நீங்க ஆசீர்வதிங்க. இதுதான் ஜபம் இல்லாத திருச்சபை. 120 பேர் கூடினாங்க, எல்லாரும் பயந்தவங்க, எல்லாரும் தங்களுடையவைகளை எல்லாம் இழந்தவங்க, எதுவுமே அவங்களுக்கு அடுத்த நாளைக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் 120 பேர் கூடி வேதவசனம் சொல்லுகிறது ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்களாம். நடைபெற்றது என்ன தெரியுமா? பேதுரு மூன்று முறை கர்த்தரை மறுதலித்தவன் எழுந்து நின்று ஆண்டவரை குறித்து பக்தி வைராக்கியத்தோடு பேசினான். இன்றைக்கு நமது திருச்சபையிலும் ஆண்டவருடைய நாமத்தில் கேட்கிறேன், ஐயா ஜபத்தில் ஒரு மனம் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், நாமும் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறது என்னவென்றால், வீடும் நீதியும் நாங்க செய்கிறத நீங்க பிளஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, வீடும் நீதியும் ஆனா ஜபத்தில் ஒரு மனம் இருக்குமே ஆனால் அந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும். அப்போ சில ஐந்தாம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தை வாசிக்கும் போது அன்னனியா சப்பீரால பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட ஒரு மனம் இருந்துச்சு. வேத வசனத்தில் சொல்லப்பட்டு பேதுரு கேட்கிறாங்க, அன்னனியாவை செத்து போயாச்சவன் சப்பீரால் வராங்க, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, பேதுரு கேட்கிறாப்புல, ஏமா இவ்வளவுதான் வித்தீங்களாமா? ஆமா இவ்வளவுதான். நாங்க அப்பதான் பவுல் சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்லத்தக்கதாக நீங்கள் ஒரு மன பட்டது அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்லுவார், புருஷனை அடக்கம் பண்ணனுடைய கால் இதோ ஆலயத்தில் வருகிறது, அவர்கள் உன்னையும் இழுத்து கொண்டு போவார்கள், அவள் விழுந்து செத்து போனாள் என்று வேதத்தில் பார்த்தோம். பொய் சொல்ல ஒரு மனம், கபடோடு வாழ்வதற்கு ஒரு மனம், மறைப்பதற்கு ஒரு மனம், இதெல்லாம் பழுக்கி ஆண்டவர் நம்மேல் வைக்கிற ஒரு மிகப்பெரிய சாபம். ஒருபோது நாம் அதிலிருந்து மீள முடியாது. வேத வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 133:1 சொல்லப்பட்டிருக்கு, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமான. இது சிரிச்சுட்டு தான் நம்ம சொல்லுவோம் பாருங்க. அந்த ஒரு மனம் என்று சொல்லுகிறது இரக்க குணத்தில், சகோதர சிநேகத்தில், இணக்கத்தில், விட்டுக் கொடுப்பதில், ஜபத்தில், தரித்திருப்பதில், வேண்டுதல் பண்ணுவதில் இல்லைன்னா That is not a church. அது வந்து சபை அல்ல, அது வந்து விசுவாசிகளின் கூட்டம் அல்ல. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இதுக்கு என்ன தடை இருக்கு? ஏன் என்னால ஒரு மனமா இருக்க முடியல, திருச்சபை ஒரு மனமாக இருக்க முடியல? உங்களுக்கு எப்பாவது நேரம் இருக்கும்போது, இப்ப கூகுள் பண்ணாதான் எல்லாம் வருமே, எப்பாவது நேரம் இருக்கும்போது நீங்க கூகுள் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு தெரிந்த மிகப்பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் எதுவானாலும் பரவாயில்ல, தனிநபர் ஸ்தாபனங்களை நான் சொல்லல, கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, 2 பேர் 3 பேர் 5 பேர் கூடி ஒரு மனதோடு ஜபித்ததன் விளைவுதான் இன்றைக்கு அப்பேற்பட்ட ஸ்தாபனங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. ஒரு பெரிய ஒரு கூட்டத்தின் மக்கள் சேர்ந்தது அல்ல, 1000 பேர் சேர்ந்தது அல்ல. இன்னைக்கு OMC எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு அவர்கள் அதை குறித்து அவர்கள் விநியோகித்த போது வந்தது 2 பேர் தான், அவர்கள் உட்கார்ந்து ஜபித்து ஆரம்பித்தது தான் OMCA. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு பெரிய ஒரு குழுவாக சேர்ந்து ஆரம்பிக்கவில்லை, 5 பேர் தான். இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிறது என்னவென்றால், 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் எங்க அந்த வல்லமை இன்னைக்கு நம்மால பெற்றுக்கொள்ள முடியல? நம்முடைய திருச்சபையில் ஏன் அந்த வல்லமை இல்லை? ஏன் அந்த வல்லமை விளங்கவில்லை? ஏன் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதான ஒரு மனம் இல்லை? ஏன் அமிதமான பாரம் இல்லை? அதையும் ஆண்டவர் சொல்லுங்க. Philippians 2:3 பவுல் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ஒரு மனதிற்கு தடை என்னன்னு சொன்னா, வாதினால் அப்படின்னு சொன்னா, வீ டோன்ட் அக்ரி, ரெண்டு பேர் அக்ரி பண்ணாதவங்க ஒரு மனதோட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவர் சொல்ற வாதினால செய்யாத. ரெண்டாவது என்ன சொல்ற தெரியுமா, வீண் பெருமை. பெருமை என்று சொல்லும் போது தேவன் சொல்லுகிறார், நான் எதிர்த்து நிற்கிறேன். வீண் பெருமை, வாது, ஆர்கியூமெண்ட், வீண் பெருமை, இது வேண்டாம். அவர் சொல்றாரு, வேற ரெண்ட சொல்லுறாரு என்னன்னு சொன்னா, ஒண்ணு மனத்தாழ்மை அருங்க, இன்னொன்னு மற்றவர்களை உங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு மனம் இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்படுவதற்கு தடை என்னவென்றால், வாது, I don't agree with him. நான் அவன் சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இவன் சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இந்த தியாலஜியை சார்ந்தவன் அல்ல, நான் இந்த தியாலஜியை சார்ந்தவன் அல்ல, நான் இந்த பண்பாடு உடையவன் அல்ல, நான் இந்த பண்பாடு உடையவன் அல்ல. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை திருச்சபையில் இருக்குமையானால் மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் என்ன? எல்லாரும் தானே ஜாதி பார்க்கிறார்கள், பிரிவினைகள் பார்க்கிறார்கள், குழப்பங்கள் உண்டு பண்ணத்தக்கதான அபிதமான காரியங்களை ஏன் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள்? திருச்சபையும் வாதினால் எதையுமே செய்யக்கூடாது. அதனாலதான் தேவன் நம்முடைய கரங்களில் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். வசனம் ஆம் என்று சொன்னால் நானும் ஆம் என்று சொல்ல வேண்டும். வசனம் சொல்லுவதற்கு தவிர்த்து எந்த ஒரு தியாலஜியினையும் நான் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. வசனத்தின்படி நான் நடப்பேனேயானால் ஒரு மனம், ஒரு மனம் உண்டையானால் வல்லமை. பவுல் சொல்றாரு, மனத்தாழ்மையோட இருங்கப்பா, ஒருத்தனுக்கு ஒருத்த மேன்மை உள்ளவனாக எண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்லுவார், அவர் புத்தி சொல்றாரு எபேசு திருச்சபைக்கு 4 அதிகாரத்துல புத்தி சொல்லுவார். முதல் 3 வசனங்கள்ல சொல்லுவார். என்ன சொல்லுவார்ன்னு சொன்னா, மிகுந்த மனத்தாழ்மை தேவை. இன்று நமது திருச்சபையில் ஒரு மனப்போடு ஜபிக்க நம்மால் முடியவில்லை ஆனால் நம்மிடத்தில் மனத்தாழ்மை இல்லை. அது என்னிடத்தில் இருக்குமே ஆனால், அந்த மனத்தாழ்மை அற்றவனாக நான் இருப்பேனே ஆனால், இந்த திருச்சபையில் நான் எதையுமே கர்த்தருக்கு மகிமையாக செய்ய முடியாது. சாந்தம், நீடிய பொறுமை, உடையவர்கள் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமது திருச்சபை ஒரு மனதோடு காரியங்களை நடப்பிப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற நன்மைகள், இதற்கு எதிரானவர்கள் நம்மிடத்தில் வரவே மாட்டார்கள். திருச்சபையை கர்த்தர் வளர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஒரு மனதோடு கூட நான் ஜபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமை விளங்கும். ஒரு மனம் இல்லாவிட்டால் எதையுமே நாம் செய்ய முடியாது. தேவன் அதற்காக நிரம்ப பேர் வேண்டும் என்று சொல்லவில்லை, 2 பேர் பூமியில் ஒரு மனப்பட்டிருந்தார். அன்பான திருச்சபையே, ஒரு மனதோடு ஜபிக்க, ஒரு மனதோடு வேண்டுதல் பண்ண, ஒரு மனதோடு இரக்கம் பாராட்ட, ஒரு மனதோடு சகோதர அன்பில் நிலைத்திருக்க முன் வருவோமா? அன்று 120 பேர் மேல் வீட்டறையிலே ஒருமித்த மனதோடு இருந்த போது ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட்டார். பேதுரு அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு எச்சரித்து சொல்லுகிறார், எப்பா உங்களிடத்தில் மனத்தாழ்மை இல்லாததுனால ஆவியின் ஒருமையை நீங்கள் காத்துக்கொள்ள முடியவில்லை. ஒருவனை இன்னொருவனை நீங்கள் உங்களிலும் மேன்மையானவனாக எண்ணுங்கள். தேவனுடைய நாம மகிமைக்காக ஒருமனப்பாட்டுக்கு வாருங்கள். நீங்கள் ஒருமனப்படுவீர்களே ஆனால் ஆண்டவர் வல்லமையை விளங்க பண்ணுவார். திருச்சபை விஸ்தரிக்கப்படும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆனா இதே இதான் இன்னைக்கு பிசாசு இதே ஒருமனப்பாட்டு, இந்த ஒருமனம் என்று சொல்லுவதை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, சபிப்பதற்கு இதே கிறிஸ்தவனை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அன்பான தேவ பிள்ளைகளை எச்சரிப்பாக இருப்போம். ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் வருவோம். ஆலயத்தில் வரும்போது கூட ஒரு மனம், ஒரு மனம். தேவனை மட்டும் மகிமைப்படுத்த வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் இல்லை, தேவனுக்கு மட்டும். ஜபத்தில் ஒரு மனதோடு இருப்போம், வேண்டுதலில் ஒரு மனதோடு இருப்போம். கர்த்தர் வியாதிகளை நீக்குவார், அசுத்த ஆவிகளை ஆண்டவர் துரத்துவர், அவருடைய வல்லமையை விளங்க பண்ணவர், திருச்சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, ஒரு மனப்பட்டு விசுவாசிகள் இருந்தபோது நடைபெற்றதை நாங்கள் பார்த்தோம். ஒருவனும் தங்களுக்குரியதை தங்களுக்குரியது என்று சொல்லாதபடி பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். எவ்வளவு வல்லமை அந்த நாட்களில் அந்த திருச்சபையில் நடைபெற்றது. 3000 பேர் ஆண்டவர் சேர்த்துக் கொண்டீர், 5000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒரு மனம், ஒரு மனதோடு உங்க பாதத்தில் காத்திருந்தார்கள் தகப்பன். இன்றைக்கு எங்களுக்கு ஏன் அந்த ஒரு மனப்பாடு இல்லை என்பதையும் ஆண்டவர் விளக்கினார். மனத்தாழ்மை இல்லை ஆண்டவரே. மற்றவர்களை காட்டில் நான் பெரியவன் என்கிற ஒரு எண்ணம் வேண்டாம் ஐயா. அது இந்த ஒருமனப்பாட்டிற்கு தடையாக இருக்கிறது சுவாமி. இந்த திருச்சபையின் மூலம் செயல்படுகிற ஊழியங்களில் ஒருமனம் வேண்டும் ஐயா. நாங்கள் ஒரு மனதோடு உங்க சமூகத்தில் இருப்போம் ஐயா. அசுத்தாவிகள் விலக்கப்படுமே, நோய்கள் சுகமாகுமே, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுமே, திருச்சபை நிச்சயமாக வளருமே. இதை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் செயல்படுவதற்கு தடையாக நான் இன்றைக்கு மனத்தாழ்மையா இராதபடி மற்றவர்களை காட்டிலும் நான் என்னை மேன்மைப்படுத்திக் கொண்டிருப்பேனே, ஆனால் இன்று எனக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும் ஐயா. இல்லை ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளாக ஒரே ஒரு குடும்பம் ஐயா, ஒரே ஒரு சரீரம் ஆண்டவரே. இதுல நான் கரத்தையும் காலையும் நான் இழிவுபடுத்தத்தக்கதாக நிற்காதபடி ஒரு மனதோடு என் தேவனுடைய சரீரத்தில் ஒரே அவயவமாக நாங்கள் காணப்பட்டு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு பலந்தார். அசுத்தாவிகள் புரண்டு போகட்டும் ஐயா. ஆண்டவருடைய வல்லமையினால் வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. என் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக சீஷர்கள் திருச்சபையிலே பெருகட்டும் ஐயா. அந்த கிருபையை கர்த்தருக்கு தரும்படியாக செபிக்கிறோம். குறைகளை மன்னியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை பலன் கொடுக்க வேண்டும் ஐயா. இது இன்றோடு நாங்கள் விட்டு போக வேண்டாம் ஆண்டவரே. பிசாசானவன் எதிரியானவன் எங்களிலிருந்து அதை எடுத்துக்கொள்ள கூடாது ஐயா. 30 20 100 இது பலன் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. கனி கொடுக்க வேண்டும். நாம மகிமைப்பட வேண்டும். வாரம் முற்றும் சேமமாக காத்துக் கொள்ளும் இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென்.